بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முபாரக்கான நிக்காஹுடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை, பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை ஒரு இபாதத்தாக இருப்பது போல நிக்காஹும் ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அந்த வகையிலே ஒரு இபாதத்திலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இதற்குரிய சவாபை தர வேண்டும் என்று நான் ஆரம்பமாக துவா செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நிறைய ஞாபகத்துகளை தந்திருக்கிறார், நிறைய அருள்களை சொரிந்திருக்கிறார். வாழ்க்கை ஒரு அருள், வாலிபம் ஒரு அருள், இளமை ஒரு அருள், செல்வம் பணம் காசி ஒரு அருள், உடல் ஆரோக்கியம் ஒரு அருள், பதவி பட்டம் ஒரு அருள். இவ்வாறு அல்லாஹ்வுடைய அருள்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். வஇன் தஅதூ நிஅமத்தல்லாஹி லா தஹ்சூஹா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற அருள்கொடைகளை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் மற்றொரு உண்மையை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், அடிக்கடி நினைவு கூற வேண்டும். வாழ்க்கையை ஒரு அருளாக இருப்பது போல அது ஒரு அமானத், அது ஒரு அமானிதம். இளமை ஒரு அருளாக இருப்பது போல அது ஒரு அமானத், அமானிதம். பணம் காசி செல்வம் ஒரு அருளாக இருப்பது போல அது ஒரு அமானிதம். பதவி பட்டம் ஒரு அருளாக இருப்பது போல அது ஒரு அமானத். அதே போல நிக்கா மனித வாழ்க்கையிலே ஒரு ஆண் ஒரு பெண் பெறக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு, இது ஒரு அருள். ஆனால் அந்த நிக்கா ஒரு அமானிதமும் கூட, வாழ்க்கை துணை ஒரு அமானிதம். ஒருவருக்கு கிடைக்கிற மனைவி, ஹலாலான மனைவி அவர் பெறக்கூடிய மிகப்பெரிய அருள். எந்த அளவுக்கு என்றால் இந்த உலக வாழ்க்கையில், இந்த குறுகிய கால வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெறக்கூடிய காசி பணத்தை விட, சொத்து செல்வத்தை விட, பதவி பட்டங்களை விட இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய அருள் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெற்றுக் கொள்வதாகும். அத்துனியா மதா வஹைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் என்பது இன்பங்களை, தற்காலிக இன்பங்களை கொண்ட ஒரு இடம். இந்த உலக இன்பங்களிலே மிக சிறந்தது, மிக உயர்ந்தது ஒரு சாலிஹான வாழ்க்கை துணை, ஒரு சாலிஹான மனைவி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி கிடைப்பது என்பது ஒரு அருள், மிகப்பெரிய அருள். ஏனைய பல அருள்களோடு ஒப்பிடுகிற போது இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய அருள். ஆனால் அதே நேரத்தில் அந்த அருள் ஒரு அமானிதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மறுபக்கத்திலே ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல சாலிஹான, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, பயப்படக்கூடிய, ஒழுக்கமுள்ள, பண்பாடுள்ள, நன்னடத்தையுள்ள ஒரு வாழ்க்கை துணை, கணவன் அமைவது மிகப்பெரிய அருள். அதே நேரம் அந்த கணவன் அந்த பெண்ணை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய அமானிதம். வாழ்க்கையிலே எந்த ஒரு அருளை நாம் பெற்றிருந்தாலும் மறந்துவிடக் கூடாது. அந்த அருள் அருளாக இருப்பது போல அமானிதம் மறுமையிலே, அந்த மஹ்ஷரிலே, அந்த பயங்கரமான நாளிலே நாம் பெற்ற ஒவ்வொரு அருளை பற்றியும் விசாரிக்கப்படுவோம். ஒரு சந்தர்ப்பத்திலே அபூதர் அல்-கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்கிறார்கள், அலா தஸ்தஅமிலுனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னை நீங்கள் ஒரு பதவிக்கு ஏன் அமர்த்தக்கூடாது? எனக்கு ஏன் நீங்கள் ஒரு உத்தியோகத்தை தரக்கூடாது? ஒரு கவர்னராக, ஒரு மேல் அதிகாரியாக, ஒரு பிரதேசத்துக்கு பொறுப்பாளராக ஏன் நீங்கள் என்னை நியமிக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மதீனாவிலே இருக்கிற போது அபூதர் அல்-கஃபார் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை தோழர் அபூதர் அல்-கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதுகிலே தட்டி சொன்னார்கள், யா அபாதர் இன்னக தஈஃப், அபூதர்ரே நீங்கள் கொஞ்சம் பலவீனமானவர், நீங்கள் கொஞ்சம் பலவீனமானவர், இன்னஹா அமானா, பதவி என்பது உத்தியோகம் என்பது மிகப்பெரிய அமானத், இன்னஹா யௌமல் கியாமதி ஹஸியுன் வ நதாமா, பதவியும் பட்டமும் என்பது உலகிலே பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரிந்தாலும் மறுமையிலே அது இழிவையும் அவமானத்தையும் கேவலத்தையும் ஏற்படுத்தும். இல்லாமன் அஹதஹா பிஹக்கஹா வ அத்தல்லதி அலைஹி ஃபீஹா, யார் பதவிக்குரிய தகுதியை பெற்று பதவியை பெறக்கூடிய எல்லா தகவல்களையும் பெற்று அந்த பதவியை சுமந்து அதற்கு உரிய கடமையை சரியாக நிறைவேற்றினாரோ அவரை தவிர அனைவருக்கும் பதவியும் பட்டமும் மறுமையில் இழிவையும் கைசேதத்தையுமே கொடுக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் ஒவ்வொன்றும், அது செல்வமாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், இளமையாக இருக்கட்டும், மற்றொன்றாக இருக்கட்டும், இன்னொன்றாக இருக்கட்டும், உலகிலே நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு அருளும் நிச்சயமாக மறுமையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அமானிதமாக கருதப்பட்டு அந்த மஹ்ஷரிலே நாம் விசாரிக்கப்படுவோம். விசாரிக்கப்பட்டு அதற்குரிய பதிலை சரியான விளக்கத்தை சொல்லாத வரைக்கும் எமது பாதங்கள் அந்த மஹ்ஷரிலே அசையாது, இடம் விட்டு நகராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸையும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதர்களே, நிக்காஹை பொறுத்தவரையிலே நிக்காஹ் ஒரு அருள், அது ஒரு அமானத் மாத்திரமல்ல, அது ஒரு அற்புதம். அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகளில் ஒன்றாக, அற்புதங்களில் ஒன்றாக நிக்காஹை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித வாழ்க்கை நிலைக்க வேண்டும் என்பதற்காகவும், உயிரினங்கள் தொடர்ந்தும் வாழ வேண்டும் என்பதற்காகவும் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த ஆண் பெண் வேறுபாடு, பால் வேறுபாடு, இந்த சோழி அமைப்பு. மனித உலகத்தில் மாத்திரமல்ல, மிருக உலகத்திலும் அல்லாஹ் இந்த பால் வேறுபாட்டை வைத்திருக்கிறார், இந்த ஆண் பெண் வேறுபாட்டை வைத்திருக்கிறான். தாவர உலகத்திலும் அல்லாஹ் இந்த பால் வேறுபாட்டை, இந்த ஆண் பெண் வேறுபாட்டை வைத்திருக்கிறான். எல்லாவற்றிலும் இந்த ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது. உவமின் குல்லி ஷைஇன் கலக்கனா ஸௌஜை, நாம் அனைத்தையும் சோழி சோழியாக படைத்திருக்கிறோம், இரட்டை இரட்டையாக படைத்திருக்கிறோம், ஆணும் பெண்ணுமாக இருவர் இருவராக இரண்டு இரண்டாக உருவாக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறார். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாங்கள் சோடி சோடியாக படைத்திருக்கிறோம் என்று மற்றொரு இடத்திலே சொல்கிறார். சுப்ஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பிதுல் அர்த் வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். அல்லாஹ் தூய்மையானவன், அவன் அனைத்திலும் சோடிகளை படைத்திருக்கிறான். இந்த பூமியிலே இருந்து வெளிவரக்கூடிய தாவரங்களிலும், மனிதர்களாகிய உங்களிலும், மனிதர்கள் அறியாதவற்றிலும் அல்லாஹ் இந்த சோழியை உருவாக்கி இருக்கிறான். எல்லாம் சோழி சோழியாக படைக்கப்பட்டு இருக்கின்றன என்ற அற்புதமான உண்மையை அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த உலகத்திலே மனித உலகமும் சரி, மிருக உலகமும் சரி, தாவர உலகமும் சரி, இந்த உயிரினங்கள் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அற்புதமான ஒரு ஒழுங்கு இது. இன்று விஞ்ஞானம்
அறிவியல் அதை நிரூபித்திருக்கிறது. அனைத்திலும் இந்த ஆண் பெண் வேறுபாடு, பால் வேறுபாடு காணப்படுகிறது. எலக்ட்ரான் புரோட்டோன், அணுவிலே எலக்ட்ரான் புரோட்டோன் என்ற அந்த வித்தியாசம் இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ், நேர் மறை, நேரேற்றம் மறையேற்றம். இணைகிற போதுதான் அங்கே உற்பத்தியை பார்க்கிறோம், விளைவை பார்க்கிறோம், தாக்கத்தை பார்க்கிறோம். அண்ணு முதல் இந்த அண்ட சராசரங்கள் இருக்கிற அனைத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டை வைத்திருக்கிறான். இதற்கூடாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்வு நிலைப்பதற்கு வழி செய்திருக்கிறான். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நிக்காஹ் என்பது ஒரு அருள், அது ஒரு அமானிதம், அது ஒரு அற்புதம். அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் படைத்து இந்த எதிரும் புதிருமான இரண்டு பால்களையும் உருவாக்கி அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். என்று இதனை சொல்கிறார்கள், இன கவர்ச்சி. ஆணுக்கு பெண்ணிலே ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி, பெண்ணுக்கு ஆணிலே ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி. இதெல்லாம் அவருடைய ஏற்பாடு. அப்போதுதான் உலக வாழ்க்கையில் நிலைக்க முடியும். அதையும் அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்றுதான், அத்தாட்சிகளில் ஒன்றுதான், உங்கள் மத்தியில் இருந்தே உங்களது வாழ்க்கை துணைகளையும் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இந்த அளவுக்கு இது அற்புதம் என்றால், நீங்கள் உங்களது மனைவிமார்களே வாழ்க்கை துணைகளிலே அமைதி காணும் ஒழுங்கை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு காசால், பணத்தால், பதவியால், பட்டத்தால் கிடைக்காத நிம்மதி, அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ் வாழ்க்கை துணை கூட கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஒரு வஜஹல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. கணவன் மனைவிமா இருக்கிறதே அல்லாஹ் மவத்தா எஃபெக்ஷன் வரஹ்மா லவ் இந்த ரெண்டையும் ஏற்படுத்தி இருக்கிறார். இறுக்கத்தையும் இணைப்பையும் அன்பையும் ஈர்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்றான். நேற்று வரை அந்நியர்களாக இருந்த ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள். ஓர் இரவு கழிந்து விடுகிறது, அடுத்த நாள் அல்லாஹ் அவர்களுக்கு இடையிலே அந்த சுக்கூன் என்ற அமைதியையும், மவத்தா ரஹ்மா என்ற அந்த அன்பையும், அந்த கிருபையையும் எந்த அளவு ஏற்படுத்தி விடுகிறான் பாருங்கள். ஒரு மனைவி திருமணம் முடித்து ஒரு வாரத்திலே ஏதோ ஒரு உடல் கோளாறு காரணமாக கொஞ்சம் மயக்கம் ஒருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சந்தர்ப்பத்திலே தாய், அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய், அந்த பெண்ணை பெற்று வளர்த்த தந்தை முந்திக் கொள்வதை விட ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த பெண்ணின் கரம் பிடித்த கணவன் முந்திக் கொள்வான், தனது மனைவியை போய் அழைத்துக் கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அற்புதமான ஒழுங்கை பார்க்க, தன்னை 20 வருடங்களாக, 19 வருடங்களாக, 21 வருடங்களாக, 18 வருடங்களாக, 23, 24 வருடங்களாக அரவழைத்து வளர்த்த அந்த பெற்றோரில் இல்லாத ஒரு இறுக்கம், ஒரு நெருக்கம் இந்த கணவனிலே ஏற்பட்டு விடுகிறது. யாருடைய ஒழுங்கு, யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நிக்காஹ் என்பது ஒரு மிகப்பெரிய அருள், அது ஒரு அமானத், மிகப்பெரிய ஒரு அற்புதம். அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையை ஒரு அற்புதமாக அமைத்து வைத்திருக்கிறார். மிருக உலகத்திலே இனப்பெருக்கம் சுதந்திரமாக நடைபெறுகிறது, அங்கே எத்தகைய கட்டுப்பாடுகளும் கிடையாது. தாவர உலகத்திலே இனப்பெருக்கம் சுதந்திரமாக நடைபெறுகிறது, அங்கே எத்தகைய கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனால் மனித உலகத்திலே அப்படி அல்ல, அப்படி அல்ல. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்களை நாங்கள் கௌரவப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிற அல்லாஹ் மனிதனுடைய எல்லா நடவடிக்கைகளும் கௌரவமானதாக, ஒழுங்கானதாக, அழகானதாக, பண்பாடானதாக அமைய வேண்டும் என்று விரும்புகிறான். அதற்குள்ள ஒழுங்குகளை தந்திருக்கிறான். அந்த ஒழுங்குதான் மார்க்கம். இல்லாத போது மனிதன் மிருகத்தை போல் ஆகிவிடுவான். மனிதன் விரும்பினால் மலக்குகளை விட உயர்ந்த நிலைக்கு செல்லலாம், விரும்பினால் மிருகத்தை விட கேவலமான நிலைக்கு செல்லலாம். மனிதன் இனப்பெருக்கத்துக்காக மாத்திரமல்ல, பல்வேறு நோக்கங்களுக்காகத்தான் ஒரு ஆண் பெண்ணோடு இணைகிறான், ஒரு பெண் ஒரு ஆணோடு இணைகிறார். இந்த உறவு ஒரு உடன்படிக்கை கூடாக, வலி ஈஜாப் கபூல் ஷாஹித் ஒரு சபை ஒரு மஜில் இதற்கூடாக நடைபெற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒழுங்கு ஏற்பாடு. ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது ஒழுக்கங்கள் உள்ளதாக நெறிமுறைகளை பேணக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும். அதற்குத்தான் தீன் தரப்பட்டிருக்கிறது. இல்லாத போது மனிதன் மிருகத்தை போல் ஆகிவிடுவான், அல்லது மிருகத்தை விட கேவலமான நிலைக்கு சென்று விடுவான். ஆனால் கவலையான நிலைமை, இந்த நானும் நீங்களும் வாழ்கின்ற இந்த நாகரிகமான உலகத்திலே மனிதர்கள் கட்டுப்பாடுகளை மீறி, பண்பாடுகளை மீறி, ஒழுக்கங்களை மீறி கவலையான நிலைமை மிருக நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் வைஃப் என்ற ஒரு ஒழுங்கு தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. லைஃப் பார்ட்னர்ஸ் என்று சொல்கிறார்கள், லைஃப் பார்ட்னர்ஸ், லிவிங் டுகெதர், ஒன்றாக சேர்ந்து வாழ்வு. சுபஹானல்லாஹ், இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? இந்த நாட்டிலே அந்த நிலைமை வரக்கூடாது என்று நாம் பிரார்த்திக்கின்றோம், துவா செய்கிறோம். உலகத்திலே இருக்கிற முக்கியமான ஒரு நாடு கிட்டத்தட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு செய்தியாக சொல்கிறது, இந்த போரின திருமணத்தை ஆணும் ஆணும் திருமணம் முடித்துக் கொள்வதை, பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்வதை சட்டபூர்வமாக்குவோம். பகிரங்கமாக இப்போது பேசப்படுகிற விஷயமாக மாறியிருக்கிறது. பல நாடுகளிலே சட்டபூர்வமாக இருக்கிறார்கள், லீகலைஸ் பண்ணியிருக்கிறார்கள். இப்போது உத்தியோகபூர்வமாகவே கேம்பெயினிலே சொல்லப்படுகிறது, நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் லெஸ்பியன்ஸ் கேஸ் இவர்களுடைய இந்த ஒழுங்கை சட்டபூர்வமாக அங்கீகரிப்போம். உலகம் இங்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் நோபல் பரிசு பெற்றவர்களுள் மூன்று பெண்கள். அந்த மூன்று பெண்களிலே ஒரு பெண் யமன் நாட்டை சேர்ந்த தவக்குல் கர்மா என்ற ஒரு பெண். அந்த பெண்ணுக்கும் அந்த நோபல் பிரைஸிலே பங்கு கிடைத்தது. ஒரு சர்வதேச ஊடகம் தவக்குல் கர்மான் என்ற அந்த இளம் பெண்ணை பேட்டி கண்டது. அந்த பேட்டியிலே கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி, உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு உங்களுடைய இந்த ஹிஜாப் உடை தடையாக இல்லையா? அந்த தவக்குல் கர்மான் என்ற பெண்மணி ஒரு மனித உரிமை ஆர்வலர், யமனிலே மனித உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு படித்த நல்ல ஆற்றலும் திறமையும் உள்ள ஒரு பெண். உங்களுடைய இந்த ஹிஜாப் ஆடை நீங்கள் ஒரு ஒரு சோசியல் வர்க்கராக, ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாக இருப்பதற்கு தடையாக இல்லையா என்று கேட்டபோது அந்த சகோதரி அற்புதமாக பதில் சொன்னார். மனிதர்கள் நாகரீகம் அடையாத காலத்தில் தான் ஆடை அணியாமல் இருந்தார்கள். நாகரீகம் அடைய அடைய, நாகரீகம் வளர்ச்சி காண காண மனிதர்கள் உடம்பை மறைக்கலானார்கள். நாகரீகத்தின் ஆக உச்சநிலை தான் உடம்பை முழுமையாக மறைப்பது. இதுதானே மனிதன வரலாறு? இதில் கருத்து வேறுபாடு உண்டா? நாகரீகம் என்ன என்று தெரியாத காலத்தில் மனிதர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். நாகரீகம் வளர வளர மனிதர்கள் உடம்பை மறைத்துக் கொண்டார்கள். நாகரீகத்தின் அதி உன்னத நிலைதான் உடலை முற்றாக மறைத்துக் கொள்வது. அந்த வகையில் நான் நாகரீகத்தின் மிக உச்ச நிலையில், உன்னத நிலையில் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த உடையோடு எனது பணிகள் ஈடுபடுவதற்கு. இதுதான் அவர் சொன்ன ஹதீஸ். குர்ஆனை ஆதாரமாக காட்டவில்லை, ஹதீஸை ஆதாரமாக காட்டவில்லை. ஒரு இன்டர்நேஷனல் பிரஸ் கான்பரன்ஸிலே விடுக்கப்படுகிற ஒரு கேள்வி இது. அற்புதமாக பதில் சொல்கிறார் அந்த பெண். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மார்க்கம் நாகரிகமான மனிதர்களை உருவாக்க வந்த மார்க்கம். நிர்வாணமாக வளம் வருவதும் அரைகுறை ஆடை அணிவதும் நாகரிகம் அல்ல, அது நாகரிகத்திலே இருக்கிற பின்னடைவை காட்டும்.
வீழ்ச்சியை காட்டும், பிற்போக்கியை காட்டும், காட்டுமிராண்டித்தனத்தை காட்டும், காட்டுவாசிகள் என்பதை காட்டும், படிப்பறிவு இல்லாதவர்கள் என்பதை காட்டும். இதுதான் யதார்த்தம். ஆனால் உலகிலே பல பொய்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு உண்மையாக மாறிவிட்டன. பொய்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டால் அது உண்மையாக மாறும். அவ்வாறு ஆயிரம் ஆயிரம் பொய்கள் உண்மைகளாக மாறியிருக்கிற காலம், உண்மைகள் ஊமையாக போயிருக்கிற ஒரு காலம். இந்த பயங்கரமான அழிவிலிருந்து முழு மனித சமுதாயத்தை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் நாகரிகம், இஸ்லாம் என்று சொன்னால் ஒழுக்கம், இஸ்லாம் என்று சொன்னால் பண்பாடு. ஆணும் பெண்ணும் இணைவதிலே ஒழுக்கம், குடும்பம் நடத்துவதிலே ஒழுக்கம், சமூக வாழ்க்கையிலே ஒழுக்கம், கொடுக்கல் வாங்கலிலே ஒழுக்கம், அனைத்திலும் ஒழுக்கம் பேண வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பலபோது பலர் மார்க்கத்தை வணக்கமாக மாத்திரமே பார்க்கிறார்கள், மார்க்கத்தை வழிபாடாக மாத்திரமே பார்க்கிறார்கள், ஒரு உண்மையை மறந்து விடுகிறார்கள். இஸ்லாத்திலே ஒரு பக்கம் வழிபாடு என்றால் மறுபக்கம் பண்பாடு. வழிபாடு கூட பண்பாட்டுக்கு வழிகாட்ட வேண்டும், பண்பாட்டுக்கு வழிகாட்டாத வழிபாடு உண்மையான வழிபாடாக இருக்க முடியாது. ஆனால் கவலைக்குரிய நிலை, பலர் மார்க்கம் என்றால் வழிபாடு வழிபாடு வழிபாடே என்று நினைக்கிறார்கள், வழிபாடு கூடாக கரை சேரலாம் மீட்சி பெறலாம் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த மார்க்கத்திலே வழிபாட்டுக்கு இல்லாத, வணக்கங்களுக்கு இல்லாத முக்கியத்துவம் பண்பாட்டுக்கு, பண்பாடுகளுக்கு, ஒழுக்கத்துக்கு, ஒழுக்கங்களுக்கு இருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னாலே பண்பாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. நல்ல பண்பாடுகளை, நல்ல ஒழுக்கங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக உறவுகளில், கொடுக்கல் வாங்கலில், பொறுப்புகளில், பதவிகளில், பட்டங்களில், அனைத்திலும் பேணுவதற்கான பயிற்சியை, பக்குவத்தை, பேழுதலை கொடுப்பதுதான் வழிபாட்டுடைய, வணக்கங்களுடைய பிரதான நோக்கம். குர்ஆன் எடுத்து பாருங்கள், குர்ஆன் எப்போதும் ஒரு பக்கம் வழிபாடுகளை சொல்லும், மறுபக்கம் பண்பாடுகளை சொல்லும். உதாரணமாக சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிறான், அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். யார் இவர்கள்? யார் இறை விசுவாசிகள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தின் ஹாஷிரூன், அவர்கள் தொழுவார்கள், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வழிபாடு வணக்கம். அடுத்த பண்பு என்ன? வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான காரியங்கள், வீணான செயல்கள் அனைத்திலிருந்தும் விலகி இருப்பார்கள், தூரமாக இருப்பார்கள். பண்பாடு, தொழுவார்கள், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வழிபாடு, வீணான காரியங்கள் அனைத்திலிருந்தும் விலகி இருப்பார்கள். பண்பாடு, வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஸகாத்தை அவர்கள் கொடுப்பார்கள். வழிபாடு, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், மேலும் அவர்கள் கற்பை, ஒழுக்கத்தை கண்ணென பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். பண்பாடு, தொடர்ந்து அல்லாஹ் அந்த கற்போடு சம்பந்தப்பட்ட, ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிவிட்டு, வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், கொடுத்த வாக்குகளை மிகச் சரியாக நிறைவேற்றுவார்கள், அமானிதத்தை மிகச் சரியாக பேணுவார்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்தி யுஹாஃபிதூன், தொழுகையை சரியாக பேணி தொழுவார்கள். உலாயிக்கஹும் வாரிதூன், இவர்கள் தான் சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா காலிதூன், இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அனந்தரமாக பெறக்கூடியவர்கள், அது நிலையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். யார் மூமின்கள்? தொழுவார்கள், வழிபாடு, வீணான காரியங்கள் அனைத்திலிருந்தும் விலகி இருப்பார்கள், பண்பாடு, ஜகாத்தை கொடுப்பார்கள், வழிபாடு, கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள், பண்பாடு, நம்பிக்கையை நாணயமாக நடப்பார்கள், பொறுப்புணர்ச்சியோடு இருப்பார்கள், பண்பாடு, தொழுகையை பேணுதலாக உரிய நேரத்தில் நிறைவேற்றுவார்கள், வழிபாடு. எப்படி இந்த மார்க்கம் வழிபாட்டையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் இரண்டையும் சமநிலையில் பேண்கிறது என்பதை பார்க்கிறோம். சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்களுடைய சில அடிப்படையான பண்புகளை சொல்கிறார். வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார்? அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியிலே நடக்கிற போது அமைதியாக நடப்பார்கள். வாகனத்தில் செல்கிற போது, பாதையில் நடக்கிற போது, எல்லா ஒழுங்குகளையும் பேணி அவர்கள் மிக அமைதியாக நடப்பார்கள். வைதா காப்பபகமுல் ஜாஹிலூன் அக்காலு சலாமா, அறிவியினர்கள் அவர்களோடு வாத பிரதிவாதங்கள் ஈடுபட முன் வந்தால், தர்க்க குதர்க்கங்கள் ஈடுபட முன் வந்தால், சலாம் என்று சொல்லி ஒதுங்கி சென்று விடுவார்கள். வீண் விவாதங்களுக்கு செல்ல மாட்டார்கள். பண்பாடு, ரஹ்மானுடைய அடியார்கள் உடைய அடையாளம் என்ன? பண்பாடு. மனிதர்கள் எல்லாம் தூக்கத்திலே இன்பம் கண்டுகொண்டிருக்கிற போது அவர்கள் கண்விழித்து எழுந்து நின்று அல்லாஹ்வை சுஜூதுடைய நிலையிலும் கியாமுடைய நிலையிலும் வணங்கி வழிபடுவார்கள். மேலும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ், நரக நெருப்பை எங்களை விட்டு திருப்பி விடுவாயாக. அந்த நரக வேதனை என்பது நிலையானது. இன்னஹா சஅத் முஸ்தகர்ரம முகாமா, தான் ஒதுங்கக்கூடிய இடங்களில் மிக மோசமான இடம். அந்த நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரி என்று அவர்கள் நின்ற நிலையில் பிரார்த்திப்பார்கள். வழிபாடு, பண்பாடு, வழிபாடு. வல்லதீன இதா அம்பகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா, மேலும் அவர்கள் செலவு செய்தால் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமாக லோபித்தனமாக நடக்க மாட்டார்கள். இரண்டுக்கும் இடையே நடுநிலையான ஒரு போக்கை கடைபிடிப்பார்கள். சுபஹானல்லாஹ், மூமின்களுடைய பொருளாதார வாழ்க்கை முதலீட்டாக இருக்கும், மிகவும் நடுநிலையான ஒரு போக்கை கொண்டதாக இருக்கும். வெறுமனே தொழக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, நோன்பு பிடிக்கக்கூடியவர் மாத்திரமல்ல, திக்ர் அவுராதில் ஈடுபடுபவர்கள் மாத்திரமல்ல, குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பூமியிலே அமைதியாக நடப்பவர்கள், பண்பாடாக நடப்பவர்கள், அறிவியலர்களோடு வாத பிரதிவாதம் செல்லாதவர்கள், தர்க்க குதத்தின் ஈடுபடாதவர்கள், மிகவும் கல்ச்சரானவர்கள், சிவிலைஸ்ட் ஆனவர்கள் மூமின்கள். அவர்கள் செலவு செய்தால் கூட ஒரு பட்ஜெட் இருக்கும், ஒரு திட்டமிடல் இருக்கும், ஒரு பிளானிங் இருக்கும், அது ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், ப்ரொபோர்ஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். இன்று யார் யாரோ இவற்றை பற்றி எல்லாம் நமக்கு சொல்லித்தர வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுடைய வியாபாரத்தை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வது எப்படி, உங்களுடைய பொருளாதாரத்தை திட்டமிடுவது எப்படி, குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்துவது எப்படி, அடுத்தவர்கள் சொல்லித்தர வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்களுடைய அடிப்படையான பண்புகளில் ஒன்றாக சொல்கிறார். ஒரு பக்கம் அவர்கள் நின்ற நிலையிலே வணங்குவார்கள், மறுபக்கம் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு நடுநிலையான போக்கு காணப்படும். தொடர்ந்து இந்த ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டு போகிற போது இன்னும் எத்தனை தன்மைகளை சொல்லிக் கொண்டு போகிறார். அவர்கள் அல்லாஹோடு வேறு எந்த கடவுளையும் அழைக்க மாட்டார்கள், அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள். அவர்கள் நியாயம் இல்லாமல் கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். வழிபாடு, பண்பாடு, பண்பாடு, வழிபாடு. தொடர்ந்து வருகிற வசனங்களை அல்லாஹ் சொல்கிறான், அனாவசியமான வீணான செயல்களை கண்டால் மரியாதையாக அந்த இடத்தை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். லகுவு, சினிமா படம் என்ற பெயரில், சினிமா பாடல் என்ற பெயரில், தொடர் நாடகம் என்ற பெயரில் ஆபாசம், விரசம், அசிங்கம், தூஷணம் அரங்கேற்றப்படுகிறது. இது லகு. அல்லாஹ் ரெண்டு சூராக்களும் சொல்கிறான், ரஹ்மானுடைய மூமினான் அடியார்களுடைய அடிப்படையான பண்புகளில் ஒன்று, அவர்கள் வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள். அது கேளிக்கையாக இருக்கலாம், ஒரு கூத்தாக இருக்கலாம், பொழுதுபோக்கு என்ற பெயரில், விடுமுறை என்ற பெயரில், ஓய்வாக இருக்கிறோம் என்ற பெயரில் அசிங்கத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு மூமின்கள் ஒரு நாளும் முன் வரமாட்டார்கள். ஈமான் ஒரு நாளும் அத்தகைய துர்நடத்தைக்கு, கெட்ட நடத்தைக்கு, பண்பாடு கெட்ட போக்குக்கு ஒரு மனிதனை வழிகாட்டாது. ஈமானுடைய அடிப்படையான தன்மை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாம் என்றால் பண்பாடு, இஸ்லாம் என்றால் ஒழுக்கம், இஸ்லாம் என்றால் ஒழுங்கு, ஒழுங்கு எல்லாம் ஒரு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம். நிக்காஹ் என்றால் அதற்கென்று ஒழுங்குகள் இருக்கின்றன, ஷர்த்துகள் பருந்துகள் அர்க்கான்கள் வலி வேண்டும், ஷாஹிதுகள் வேண்டும், ஈஜாபு கபூல் இடம் பெற வேண்டும், நிக்காஹ் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் அமைய வேண்டும், கணவன் மனைவிக்கு இடையிலான உரிமைகள் இவை, கடமைகள் இவை, பேண வேண்டிய ஒழுங்குகள் இவை, இதுதான் மார்க்கம். மறுமையிலே ஒரு மனிதனுடைய மீசானிலே நிறுக்கப்படக்கூடிய அவனுடைய அமல்களிலே மிகவும் கனமான பாரமானவையாக இருக்க போவது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய ஒழுக்கம், அவருடைய பண்பாடு, அவருடைய நன்னடத்தை. அவர் தனது பெற்றோரோடு, தனது மனைவி மக்களோடு, தனது வாழ்க்கை துணையோடு, அண்டை அயலவரோடு, உற்றார் உறவினரோடு, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு, வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், சமூக உறவுகளில் எந்த அளவு தூரம் ஒழுங்கு பேணினார், ஒழுக்கம் பேணினார், பண்பாடு பேணினார். அந்த பண்பாடுகள் தான் ஒரு மனிதனுடைய மீசானிலே மிக பாரமானவையாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் எம்மிடம் இருக்கிற மனப்பதிவு என்ன? மோசடி செய்கிறோமா, ஏமாற்றுகிறோமா, பொய் சொல்கிறோமா, வாக்களித்து விட்டு மாறு செய்கிறோமா, பொறுப்புகளை தட்டி கழிக்கிறோமா, பதவிகளை அருளாக மாத்திரம் கருதி அவற்றை துஷ்பிரயோகம் செய்கிறோமா? இவற்றுக்கெல்லாம் இருக்கவே இருக்கிறது பிராயச்சித்தம், தொழுகை தொழுது விட்டால், சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது விட்டால், நோன்பு நோட்டு விட்டால், சுண்ணத்தான நோன்புகளை நோட்டு விட்டால், குர்ஆன் ஓதி விட்டால், அதிகம் குர்ஆன் ஓதி விட்டால், உம்ரா செய்து விட்டால், பல தடவை செய்து விட்டால், ஹஜ் செய்து விட்டால், சில தடவை செய்து விட்டால், அந்த வணக்க வழிபாடுகளுக்கு கூடாக இந்த பண்பாட்டில் ஏற்பட்ட அனைத்து கோளாறுகளையும் சரி செய்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி சுவனம் நுழைந்து விடலாம் என்ற மனப்பதிவு பலருக்கு இருக்கிறது. எனவே தொழுகையுடைய முபத்திலாத்துகளை, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களை அறிந்து வைத்திருக்கிற பலர் வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கலை, தான் செய்கின்ற உத்தியோகத்தை, தொழிலை, வகிக்கின்ற பதவியை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து வைத்தவர்களாக இல்லை. புதுவை முறிக்கும் காரியங்கள் சொல்வார்கள், தொழுகை முறிக்கும் காரியங்கள் சொல்வார்கள், ஹஜ்ஜை முறிக்கும் காரியங்கள் சொல்வார்கள், உம்ராவை முறிக்கும் காரியங்கள் சொல்வார்கள், வகிக்கிற பதவியை முறிக்கும் காரியங்கள், செய்கிற தொழிலை முறிக்கும் காரியங்கள், பார்க்கிற உத்தியோகத்தை முறிக்கும் காரியங்கள், கொடுக்கல் வாங்கலை முறிக்கும் காரியங்கள் என்றால் அது பற்றிய விழிப்புணர்வு மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மார்க்கத்தை பலபோது பிழையாக விளங்கி பிழையாக பிரதித்துவப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த மார்க்கத்துக்கு மிக பயங்கர முள்வேலியாக நாம் மாறியிருக்கிறோம் என்ற கவலைக்குரிய நிலையை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்துக்கு உண்மையான சாட்சி சொல்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே எமது தனிப்பட்ட வாழ்க்கையில் இஸ்லாம் சொல்கிற ஒழுக்கங்களை பேணுவது போல குடும்ப வாழ்க்கையில், சமூக உறவுகளில், அனைத்து மட்டங்களிலும் இஸ்லாம் சொல்கிற ஒழுக்கங்களை பேண முடியும் என்றால் அதுதான் இஸ்லாத்துக்கு நாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாட்சி. மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மஹுல்லா அவர்கள் 1980களின் நடுப்பகுதியிலே இலங்கைக்கு வருகை தந்த போது, ஜாமியா நதுமியாவுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்த போது, கோல்பட்டி மர்க்கத்திலே ஆற்றிய நீண்ட உரையிலே அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டிலே தவாவுடைய அனைத்து வாயில்களும் கதவுகளும் மூடப்பட்டாலும் எவராலும் மூட முடியாத ஒரு வாயில் ஒரு கதவு இருக்கிறது, அதுதான் பாபுல் அஹ்லாக், எமது பண்பாடுகள். நமது பண்பாடுகள் மூலமாக இஸ்லாத்தின் உண்மைக்கு சாட்சி சொல்கிற அந்த கதவை, அந்த வாயிலை யாராலும் மூட முடியாது, எவரும் மூட முடியாது. இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற சவால், நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். எப்படி எமது வாழ்க்கையால் இந்த மார்க்கத்துக்கு சான்று பகர முடியும், சாட்சி சொல்ல முடியும்? முஸ்லிம் வியாபாரியா? அமீன், சாதிக், நம்பிக்கையானவர், நேர்மையானவர். முஸ்லிம் உத்தியோகஸ்தனா? நம்பிக்கையானவர், நேர்மையானவர், நீதியானவர். முஸ்லிம் சமூக தலைமையா? நம்பிக்கையானவர், நேர்மையானவர். முஸ்லிம் அரசியல் தலைவரா? அவர் நம்பிக்கையானவர், நேர்மையானவர். இதுதான் இஸ்லாத்துக்கு சொல்லக்கூடிய சாட்சி. முஸ்லிம் செயல்காரனா? முஸ்லிம் விவசாயியா? முஸ்லிம் கூலியாளா, தொழிலாளியா? அவன் பண்பாட்டின் சிகரமாக இருப்பான், குணத்தின் குன்றாக இருப்பான், நல்லொழுக்கத்தின் உறைவிடமாக இருப்பான், நம்பிக்கையும் நாணயமிக்கவனாக இருப்பான். இதுதான் இஸ்லாத்துக்கு சொல்லக்கூடிய தாஜ் சொன்னார்கள். அலா இன்ன துஜார் ஹுமுல் புஜார், வியாபாரிகள் தான் பாவிகள், வியாபாரிகள் தான் பாவிகள். ஆனால் அல்லாவை பயந்து உண்மை பேசி இவர் நன்மை செய்து நடந்து கொள்கிறாரோ அந்த வியாபாரி பாவி அல்ல. இன்ன தாஜிர சதுக்கல் அமீன் மா நபியீன வஸ்தீகீன வஸ்ஷுஹதா யௌமல் கியாமா, நம்பிக்கையும் நாணயமும் நேர்மையும் உள்ள வியாபாரி மறுமையில் சூனத்தில் மாத்திரமல்ல இருப்பார், அவர் சூனத்திலே நபிமார்கள் சித்தீக்கள் சுஹதாக்களோடு இருப்பார் என்ற சுப செய்தியை சல்லல்லாஹு சொல்கிறார்கள். வியாபாரி நரகம் செல்வார், அதே வியாபாரி சுவனத்திலே நபிமார்கள் சித்தீக்கள் சுஹதாக்கள் இருக்கிற பாக்கியத்தையும் செல்வார். இதன் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக அல்ல, அந்த வியாபாரத்தில் அவர் நம்பிக்கையோடு நாணயத்தோடு நேர்மையோடு நடந்து கொள்கிற போது. எனவே இஸ்லாம் என்றால் பண்பாடு, வெறும் வழிபாடு அல்ல. ஒரு பக்கம் வழிபாடு, மறுபக்கம் பண்பாடு. வழிபாடு கூட பண்பாட்டுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. இன்ன ஸலாத்த தன்ஹானில் கஷாயும் மூக்க ஹுமின் அவ்வாலின் சதகத்தன் குதஹீரு வ துஸக்கீம் பியா ஃபமன் ஃபர்த ஃபீஹினல் ஹஜ் ஃபல ரஃபத வல ஃபுசூக வல ஜிதால ஃபில் ஹஜ் லஅல்லகும் தத்தகூன். அடிப்படையான வணக்க வழிபாடுகளின் நோக்கமே இந்த பண்பாட்டு பயிற்சி தான், மோரல் ட்ரைனிங் தான் என்று குர்ஆன் அற்புதமாக சொல்வதை பார்க்கிறோம். மறுமையிலே மஹ்ஷரிலே நிழலே இல்லாத அந்த பயங்கரமான நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு கூட்டத்தாருக்கு அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு பரிச்சயமானது. அந்த பயங்கரமான மஹ்ஷரிலே நிழலே இல்லாத அந்த பயங்கரமான நாளிலே ஏழே ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறான். முதலாவது கூட்டம் எந்த கூட்டம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாமுன் ஆதில், தலைவர், நீதியான தலைவர், அரசியல்வாதி, நேர்மையான அரசியல்வாதி, சமூக தலைமை, நேர்மையான சமூக தலைமை. முதலாவது மறுமையிலே மஹ்ஷரிலே அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு அருளும் அமானத், ஒவ்வொரு அருளும் அமானத். அந்த வகையிலே மிகப்பெரிய ஒரு அமானத்தான் பதவி பட்டம் என்பது. ஒருவர் இதனை உணர்ந்து தனது பதவியை பட்டத்தை மிகவும் அமானத்தாக அமைத்துக் கொள்கிற போது அவர் மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். மயக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஒரு விழிப்புணர்வு எமக்கு மத்தியிலே வர வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. நமது வாழ்க்கையை பண்பாடு மயமாக மாற வேண்டும். அந்த வகையிலே நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்பாடு வர வேண்டும், நமது கொடுக்கல் வாங்கலிலே பண்பாடு வர வேண்டும், சமூக உறவுகளிலே பண்பாடு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவர்களோடு மேலும் ஐவருக்கு அழைப்பு கிடைக்கிறது. ஆறு பேர் விருந்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட ஒரு சஹாபி அவரும் சேர்ந்து கொள்கிறார், இணைந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் வருகிறேன் என்று. இப்போது ஏழு பேர் குறிப்பிட்ட சஹாபியுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விருந்துக்கு அழைத்த அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், எனக்கு அழைப்பு கிடைத்தது, வந்தேன். என்னோடு சேர்த்து ஐவருக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது, அவர்களும் வந்திருக்கிறார்கள். இடையிலே ஒருவர் சேர்ந்து கொண்டார், அவர்தான் இவர். நீங்கள் விரும்பினால் அவரை நீங்கள் விருந்துக்கு அனுமதிக்கலாம், விரும்பாத போது திருப்பி அனுப்பிவிடலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கேட்டத்தையே பாருங்கள், இங்கிலத்தை பாருங்கள், பண்பாட்டை பாருங்கள். அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, சந்தோஷமாக அந்த சகோதரையும் நான் இந்த விருந்திலே சேர்த்துக் கொள்கிறேன் சொல்கிறார். யார் எமக்கு பண்பாடு சொல்லித்தர வேண்டும், யார் எனக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும் என்று கேட்கிறேன். எத்தகைய பண்பாடு? பைரா தாய்ந்தும் பந்தசிறு, நீங்கள் விருந்துக்கு போய் விருந்து சாப்பிட்டு விட்டால் உடனடியாக அவசரமாக விருந்து படைத்தவருடைய வீட்டிலிருந்து சென்று விடுங்கள். குர்ஆன் சொல்கிறது சூரத்து நூர், குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கங்களை பற்றி பேசுகிற அற்புதமான அத்தியாயம் சூரத்துல் ஹுஜுராத். சமூக வாழ்க்கையிலே நல்லுறவு பேணுவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை சொல்கிற அற்புதமான அல்குர்ஆனுடைய அத்தியாயம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, அந்த வீட்டு தலைவாசலுக்கு முன்னால் நிற்காமல் வடப்பக்கமாகவோ இடப்பக்கமாகவோ கிழக்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமாகவோ நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாத போது அந்த வீட்டிலே இருக்கிற பெண்களை நீங்கள் பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கலாம். அது ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. எனவே ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு போனால் அனுமதி கோர வேண்டும். அனுமதி கோரப்பட்டும் மூன்றாம் முறையும் அனுமதி கிடைக்காத போது திரும்பி சென்று விட வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இன்று எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் போறோம், போய்விட்டு கதவை கட்டுகிறோம், வராத போது திட்டுகிறோம், கேவலப்படுத்துகிறோம், அதிகமாக பேசுகிறோம். அவர் என்றால் ஜென்டில்மேன், அவர் இங்கிலீஷ்காரன போல ஒரு நாளும் அப்பாயின்மெண்ட் எடுக்க வரமாட்டார். நமது மார்க்கம் சொல்கிறது அப்பாயின்மெண்ட் இல்லாம எவரையும் சந்திக்க போகக்கூடாது என்று. மரியாதைக்குரிய உடமாக்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இங்கு இந்த முபாரக்கான நிக்காஹுடைய மஜ்லிஸிலே அழுத்தமாக உங்களுக்கு நாங்கள் முன்வைக்க விரும்பிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். இஸ்லாம் என்று சொன்னால் பண்பாடு, பண்பாடுகளை சொல்ல வந்த மார்க்கம். அந்த வகையில் எமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சமூக உறவுகளின் போதும் சரி, அனைத்து மட்டங்களிலும் இஸ்லாம் சொல்கின்ற ஒழுக்கங்களை, பண்பாடுகளை, குணங்களை பேணக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. நாங்கள் ஆயிரம் ஆயிரம் அபுபக்கர்களை, ஹதீஜாக்களை உருவாக்குவதை விட அபூஜஹல்கள் உருவாகுவதை குறைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை விளங்கிய, நமது மார்க்கத்தின் அருமை பெருமையை விளங்கிய, நமது நடத்தைகளின் சிறப்பை விளங்கிய நல்ல ஆயிரம் ஆயிரம் முஅல்லஃபுகளை, இந்த மார்க்கத்தை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் துணைசவசமாக இன்று இஸ்லாம் பற்றிய ஒரு அச்ச உணர்வு உலகளாவிய ரீதியில் பரப்பப்பட்டிருக்கிறது. இஸ்லாமோபியா, எங்கு பார்த்தாலும் இஸ்லாம் பற்றிய ஒரு பயம் உருவாகி இருக்கிறது. மஸ்ஜித் என்றால் பயப்படுகிறார்கள், பள்ளிவாசல் என்றால் பயப்படுகிறார்கள், ஹிஜாபை கண்டால் பயப்படுகிறார்கள், நிகாபை கண்டால் பயப்படுகிறார்கள், தாடியை தொப்பியை பார்த்தால் பயப்படுகிறார்கள், ஜுப்பாவை பார்த்தால் பயப்படுகிறார்கள். திட்டமிட்டு இந்த பயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தாக்கங்களை, பாதிப்புகளை துரதிருஷ்டவசமாக நமது நாட்டிலும் பார்க்கிறோம். இந்த நிலையை போக்குவதற்கு என்ன வழி? பெரிய விளக்கங்கள் கொடுப்பது அல்ல, விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும், விவாதங்களுக்கு செல்வதல்ல, தர்க்க குலக்கங்கள் ஈடுபடுவதல்ல, பெரிய ஸ்டேட்மெண்ட் விடுவது அல்ல, எமது நடத்தையினால், எமது வாழ்க்கை போக்கினால், எமது முன்மாதிரியினால் இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்ப்பிக்கப்பட வேண்டும், தவிடுபொடியாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரே வழி. இந்த மீடியாவை வைத்துக் கொண்டு, இந்த ஊடகங்களை வைத்துக் கொண்டு அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், புரளிகளை பரப்புகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள், எம்மை பற்றிய தப்பான பிழையான அபிப்பிராயங்களை விதைக்கிறார்கள். இது உலகளாவிய நடைபெறுகிறது. விதிவிலக்கு இல்லாமல் என்ன எல்லா நாடுகளிலும் நடைபெறுகின்றன. உணர்ச்சி வசப்படுவதால், ஆவேசப்படுவதால், ஆத்திரப்படுவதால் எதையும் சாய்த்து விட முடியாது. எமது வாழ்க்கையினால் இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்ப்பிக்கப்பட வேண்டும். எனவே நானும் நீங்களும் சுமந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் தான் எமது பண்பாடு, எமது ஒழுக்கம், எமது நீதி, எமது நேர்மை. உலகமே குடும்ப நிறுவனம் ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தப்பட்டு குடும்ப நிறுவனத்துக்கு மிக பயங்கரமான அச்சுறுத்தல் உருவாகி இருக்கிற ஒரு காலத்திலே இஸ்லாம் குடும்ப நிறுவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பங்களை, குடும்ப வாழ்க்கையை மிக அழகாக அமைத்துக் கொள்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அந்த வகையிலே முஸ்லிம்கள் சிறந்த முன்மாதிரியான குடும்ப வாழ்க்கையை நடத்துபவர்கள் என்பதை மக்கள் பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் அடுத்தவர்களோடு எப்போதும் இணைந்து வாழ்பவர்கள், அனைவரையும் அரவணைப்பவர்கள், சமாதானத்தை விரும்புவர்கள், சகவாழ்வை விரும்புவர்கள், நல்லிணக்கத்தை விரும்புவர்கள் என்பதை அனைவரும் புரிய வேண்டும். முஸ்லிம்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையானவர்கள் நீதியானவர்கள் என்பதை உலகம் விளங்க வேண்டும். முஸ்லிம் தலைவர்கள் எப்போதும் நேர்மையானவர்கள் நீதியானவர்கள் என்பதை மனித சமுதாயம் விளங்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துக்கு நாம் சொல்லக்கூடிய மிக சிறந்த சாட்சியாக இருக்க முடியும். وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. அந்த வகையிலே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலக வரலாற்றிலே மனிதன வரலாற்றிலே ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் என்பது தகப்பான உண்மை. உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம் உம்மத் பல்வேறு சவால்களுக்கு அறைகூவல்களுக்கு முன்படுத்திருக்க ஒரு காலம். இந்த காலத்திலே இந்த அறைகூவல்களை இந்த சவால்களை சிறப்பாக முறியடிப்பதற்கு மிக சிறந்த வழியாக இருப்பது பண்பாடு என்ற இந்த ஆயுதத்தை நாம் சுமப்பதுதான். இது ஒரு அப்ரோஜெட்டிக் அப்ரோச் அல்ல. இஸ்லாம் சொல்கிற நாம் இதுவரை கடைபிடிக்க தவறிய அந்த உயர்ந்த பண்பாடுகளை எல்லா மட்டங்களிலும் பின்பற்றுவர்களாக நாங்கள் மாற வேண்டும். குறிப்பாக சிறப்பாக எமது குடும்ப வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். இஸ்லாமிய கணவன், இஸ்லாமிய மனைவி, இஸ்லாமிய சகோதரன், இஸ்லாமிய சகோதரி, இஸ்லாமிய தாய், இஸ்லாமிய தந்தை, இவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பது சம்பந்தமான அனைத்து ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் இந்த மார்க்கம் அற்புதமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவற்றை அணு அணுவாக கடைபிடிப்பது கூட இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த உண்மாதிரியை காட்டுவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கூடாக இந்த உலக வாழ்க்கை சிறக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமானதாக அமையும், அதே போல நிலையா நிரந்தரமான எமது மறுமை வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இந்த முபாரக்கான நிக்காஹ் மஜ்லிஸிலே இணையக்கூடிய இந்த தம்பதியினரை கபூல் செய்வானாக. அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக, ரஹ்மத் செய்வானாக. அவருக்கு மத்தியிலே அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்துவானாக, பிணைப்பை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் சொல்கின்ற அந்த மவத்தா, ரஹ்மா, சுகூன் என்ற பண்புகளின் வரை விளக்கணங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கு கண் குளிர்ச்சியான ஒரு குடும்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக. இவர்கள் கூட நல்ல ஒரு சந்ததியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் உம்மத்துக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கை துணைகளையும் எமது கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள்வானாக. எமது குடும்பங்களையும், எமது சகோதர சகோதரிகளையும், எமது பிள்ளைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவானாக. முழு மனித சமுதாயத்துக்கே கண் குளிர்ச்சியான ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. For more lectures visit slhub.com.